မာဗီရမောက်ထမ်လက်တန်ကနယ်ဂျွန
်ဝဏငခီရောမာဗီရရေဝဏငခီရောမာဗီရရေ
கர்னல் கிட்டனாவையும் லெப்டினன்ட் கர்னல் ஜோனியையும் அந்த காலத்தில் பிரித்து பார்க்க முடியாது. கர்னல் கிட்டன் அவர்கள் பல்துறை ஆற்றலாளராக திகழ்ந்ததில் பக்கப்பணியாக விளங்கியவர்கள் ஜோனி அவர்களும் குறிப்பிடத்தக்கவர். 1962 மே 21 நாளன்று பற்றுத்துறை புலோலி சாரியடி என்ற ஊரில் பிறந்தவர் ஜோனி அவர்கள். விக்னேஸ்வரன் விஜயகுமார் அவருடைய இயற்பெயர். பல்கலைக்கழகத்தின் விவசாயபட மாணவனாக இருந்தபோது 1983 போராட்டத்தில் இணைந்து கொண்டவர் ஜோனி. சிறுவனாக இருந்தபோதே போராட்டத்தில் இணையமற்பட்ட போது அவரது பெற்றோர் விரும்பாததால் கொழும்பில் படிக்க வைக்கப்பட்டார். ஆனால் 1983 சிங்களவர்களால் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையை தொடர்ந்து போராட்டத்தில் இணைந்து கொண்டார் அவர். அந்த காலகட்டத்தில் இந்தியா அதன் நலன் சார்ந்து தமிழர் விடுதலைக்காக போராடிய அமைப்புகளுக்கு பயிற்சி தர முன்வந்தது. விடுதலை புலிகளின் 200 பேருக்கு 2 பிரிவுகளாக பயிற்சி அளிக்கப்பட்டது. அந்த பயிற்சிக்காக ஜோனி இந்தியா சென்ற போது அவர் பயிற்சியில் பங்கேற்கவில்லை. தொலைத்தொடர்பு துறையிலே பயிற்சி பெற்று நாடு திரும்பினார். மன்னாரிலும் யாழ்ப்பாணத்திலும் பணியாற்றினார். அப்பொழுது யாழ்குடா நாடு கட்டுப்பாட்டில் இல்லை. சுரங்கப் படையினர் எந்த நேரமும் எங்கும் செல்லலாம் என்ற நிலையாக இருந்தது. ஒருமுறை வல்வெட்டுத்துறை கேடாவில் ஜோனியை சுரங்கப்படை சுற்றி வளைத்து அடையாள அட்டையை கேட்டது. அப்போது தனது துப்பாக்கி எடுத்து சுட்டுவிட்டு அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். மேஜர் வாசுவும் ஜோனியும் சுலங்கா படையினரை எங்கேயாவது தாக்க வேண்டும் என்ற முனைப்போடு இருந்தார்கள். கைக்குண்டுகளோடு படையினரை தேடி திரிந்தார்கள். இவர்களை வளர்த்து விடுவதில் கர்னல் கிட்டன் அவர்கள் பெரிய பங்காற்றினார். மேலும் ஜோனியை தனக்கு அடுத்த நிலை தளபதியாக உருவாக்கி வைத்திருந்தார். படையினர்களை போய் பார்ப்பது, போராளிகளை சந்திப்பது, கள நிலைமைகளை அறிவது, போராளிகளை நலன் பேணுவது, பயிற்சி வழங்குவது, இப்படி புதிய புதிய படை கட்டமைப்பை உருவாக்க ஊக்கப்படுத்துதல் கட்டமைப்புகளாக அப்போது இருந்த தும்பு தொழிற்சாலை, வெடிபொருள் உற்பத்தி சாலை ஆகியவற்றை நேரில் பார்வையிடுவது என்று ஜோனிக்கு பல பணிகள் இருந்தன. ஜோனியை பொறுத்தவரை யாழ்குடா நாட்டில் அவருக்கு ஒவ்வொரு இடமும் தெளிவாக தெரியும். எல்லா இடம் பற்றியும் அவர் தரவுகளை வைத்திருந்தார். பொதுவாக கர்னல் கிட்டன்னா இல்லாத போது யாழ்ப்பாணத்தில் நடந்த தாக்குதல்களை ஜோனி வழிநடத்தினார். அந்த தாக்குதல்களில் கலந்து கொண்டார். 1985 ஏப்ரல் 10 அன்று யாழ்ப்பாணம் காவல் நிலையம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு கைப்பற்றப்பட்டது. அதற்கான பணியை ஜோனியும் லெப்டினன்ட் வாசனும் செய்தார்கள். 1984 டிசம்பர் 12 அன்று தெல்லிப்பிள்ளை கட்டுவன் வீதியிலே கண்ணிபிடி தாக்குதல் நடத்தியவர் லெப்டினன்ட் வாசனில் கர்னல் ஆரியப்பெருமா உட்பட்ட 8 சிங்களப்படை கொல்லப்பட்டது. ஒரு சதுப்பு நிலத்தையும் யாழ்ப்பாண டச்சு குட்டையை மற்றொரு புறம் துரையப்பா விளையாட்டரங்க முன்புற பரந்தவழி விளையாட்டுத் திடலையும் கொண்டிருந்தது சுலங்கா காவல்துறை. கோட்டையிலிருந்து அதற்கு இலகுவாக உதவி கிடைக்கக்கூடியதாகவும் இருந்தது. அதை தவிர்த்து 100 தொலைவில் குருநகர் முகாம் இருந்தது. கோட்டை, குருநகர், யாழ் காவல்துறை என்று 3 ஒன்றுக்கொன்று தேவையான பொது உதவிகளை பெறுகின்ற வகையில் தான் இருந்தது. அத்தோடு இந்த யாழ்ப்பாண காவல்துறை நிலையம் பலப்படுத்தப்பட்டிருந்தது. அகழிகள் வெட்டப்பட்டு முட்கம்பி வேலிகள் போடப்பட்டிருந்தன. அதை சுற்றி கண்வெடிகள் புதைக்கப்பட்டன. நடுவிலே 60 உயர பாதுகாப்பு கோபுரம் அமைக்கப்பட்டு இரவும் பகலும் காவல் காக்கப்பட்டது. ஆனால் சுலங்கா காவல் நிலையம் மீது வெற்றிகரமான தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்றினார்கள் விடுதலை புலிகள். அதற்கு ஜோனி மற்றும் வாசனின் பங்களிப்பு அளப்பெரியது. சுலங்கா காவல் நிலையம் கைப்பற்றப்பட்ட பின்னர் குருநகர் முகாம் மூடப்பட்டது. காவல் நிலையம் கைப்பற்றப்பட்ட பின்னர் தான் யாழ்ப்பாணம் படிப்படியாக விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. ஒருமுறை கைக்குண்டு வெடித்த போதும் கட்டுப்பெண் சவரிலும் இந்திய படையோடு சுதுமலையில் நடந்த தாக்குதலின் போதும் பார் என்ற பெயரிடமாக 3 விளப்பம் பெற்றவர் ஜோனி. கட்டுவன் தாக்குதலின் போது நெற்றியின் உள் சென்ற ரவை காதின் வழியே வெளிவந்தது. அதனால் நெற்றியில் அவருக்கு மென்மையான தூளாக இருந்தது. இந்திய படையுடனான சண்டையில் காயப்பட்ட பின்னர் அவர் இந்தியாவுக்கு சென்றார். ஆனால் 1987 ஆண்டு தேசிய திரவர்கள் தமிழம் திரும்பிய போது ஜோனியின் ஆற்றலை கண்டு அவருக்கு 90 பேர் கொண்ட அணியை கொடுத்து ஒரு தாக்குதல் அணியாக பயிற்சி கொடுத்து தாக்குதலில் ஈடுபடும்படி பணித்தார். முதல் முதலில் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு தாக்குதல் அணியாக கூட அது இருந்தது. இந்த அணியிலே சிலவை அச்சுவேலிக்கு அழைத்துச் சென்று அங்கு ஒரு தாக்குதலை மேற்கொண்டு 6 சிங்கள படையை கொண்டு அங்கிருந்த படைக்கலன்களை ஜோனி கைப்பற்றி வந்தார். அதன் பின் அவர் இந்தியா சென்றார். இந்தியாவுடனான போர் வெடித்த போது ஜோனி இந்தியாவில் இருந்தார். ஜோனி அங்கே இருந்தபோது மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்திய அரசு கொடுத்தது. மிக விரைவில் விடுதலை புலிகளை அடித்து விடுவோம், தேசிய தலைவரை கைது செய்வோம் அல்லது கொள்வோம், அருகாமையில் வந்துவிட்டோம், நாளை பிடித்து விடுவோம் என்றெல்லாம் பொய்களை கூறிக்கொண்டிருந்தார். ஆனாலும் அவர்கள் எட்டிய தொலைவில் இல்லைத்தான், மிக அருகாமையில் தான் இருந்தார்கள். தேசிய தலைவரை பொறுத்தவரை போராட்டத்தை எந்த வகையிலும் விட்டுக் கொடுப்பதில்லை என்று உறுதியுடன் தான் இந்த போராட்டத்திலே கொல்லப்பட்டால் தன்னை தீர்வெளியிலே கொண்டு போய் எரிக்கும்படியும் போராளிகளுக்கு கூறியிருந்தார். நான் இருக்கும் வரை இந்த போராட்டத்தை நடத்துவேன், எனக்கு பின்னால் வருகின்ற தலைவர்கள் அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கட்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். குமரப்பா வீரேந்திரன் ஆகியோரை இந்தியா கொலை செய்த போது தேசிய தலைவர் அவர்கள் மிகவும் கோபத்துடன் அவர்கள் உயிரை தற்கொலையாக அழித்து வீழ்ச்சாவை தழுவிய போது திட்டமிட்டு ஏமாற்றி கொலை செய்ததற்கு மிகவும் சினத்தோடு இருந்தார் தேசிய தலைவர். அவர் உறுதியாக இருந்ததை அவரோடு இருந்தவர்கள் அறிவார்கள். ஆனாலும் அவர்கள் ஒருவித அச்சத்தோடு இருந்தார்கள். தேசிய தலைவரின் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும், இந்தியா சொல்கின்றபடி ஒரு சில படைக்கலங்களை தந்தாவது அமைதியை நாங்கள் பேசலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். அந்த வகையில் கர்னல் கிட்டனா ஜோனியை ஒரு சமாதான தூதுவனாக இந்தியா அனுப்பி வைத்தார். நெடுங்கேணியில் இந்திய வான்முவியில் வந்திறங்கி அங்கிருந்து மறைமுகமாக விஸ்வமடக்கரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மனதாற்று காட்டிலிருந்து ஜோனியை அழைத்து வர தலைவர் அனுப்பியிருந்தார். 2 நாட்கள் ஜோனியோடு விஸ்வமடவில் இருந்தார்கள். ஜோனி, தேசிய தலைவரின் உயிருக்கு எந்த நேரமும் ஆபத்து வரப்போகிறது, எனவே நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அமைதியை பேசி அதன் பிறகு நிலையெடுக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவருக்கு எங்கள் நிலைமைகளை சொன்னபோது அமைதி ஏற்பட சாகும் வரை உன்னாலே போராட்டத்தில் இந்தியாவில் நடத்துவேன் என்று ஜோனி சொன்னார். பின்னர் ஜோனி அங்கிருந்து இந்தியாவுக்கு செல்ல தயாராக இருந்தார். ஆனால் ஜோனி அவர்கள் தேராவிற்கு அண்மையில் இந்திய படையின் சுற்றி வளைப்பில் சுட்டுக் கொல்லப்படுகிறார். ஒரு சிறந்த பண்பான உயர்ந்த போராளியை அன்று இழந்தது விடுதலை புலிகள் படையணி. ஜோனியை பொறுத்தவரை ஜால்குடா நாடு என்பது அவருக்கு வீடு போல், எல்லா இடமும் அவருக்கு தெரியும். 83 ஆண்டிலிருந்து அவர் வீரச்சாவடைகின்ற வரை அவர் விடுதலைக்காக உழைத்தார். போராளிகளால் மட்டுமல்ல பொதுமக்களாலும் மதிக்கப்படுகின்ற ஒரு மனிதராக வாழ்ந்தார் ஜோனி. லெப்டினன்ட் கர்னல் ஜோனி மாவீரமகுடம் கேட்டோம்.
பாசம் கொண்ட வேடை உனது பாசம் தந்தாய். என்னில் தோன்றும் நிழலை போல தினமும் ஓரம் நின்றாய். கோபம் கொள்ளும் போதும் என்னில் அன்பையூட்டினாயும் அண்ணன் பெயர் சொல்லிச் சொல்லி வலிமை கூட்டினாய். என்னை பரிவுடன் தழுவிடும் தாயாய், சில்ல குறும்புகள் புரிவிடும் சேயாய், துன்பம் தொடுகிற பொழுதினை தோளாய், எந்த நிதயத்தை ஒருடி நீ வாழ்ந்தாய். இன்று தனியே என்னை தவித்திடச் சொல்லி நீ ஏன் பிரிந்து போனாய். தோளாய் என் தோளாய் என் உயிரில் கலந்த தோளா, வாடா நீ வாடாயின் அருகில் மீண்டும் வாடா. அன்றொரு நாள் குண்டு பட்டு நான் துடித்த வேளை, தோளில் என்னை தாங்கி நின்ற வீரவங்க நீ. இன்று உன்னை தோளில் தாங்க நெஞ்சமெங்குதே, அதை நீ தொடுத்த போர்க்களத்தில் நீதி இங்கு தடுக்குதே. உன்னை தொழுதிடும் மலர்களின் செண்டாய், நான் எதிரியில் பொழிகிறேன் குண்டாய், வென்று கல்லறை வருகிறேன் ஓர் நாள், இல்லை அருகினில் தூங்குவேன் வீழ்ந்தாய். உன் தாகம் தீர்க்கும் வேகம் எடுத்து பாய்வேன் தீனாராய். தோளாயின் தோளாயின் உயிரில் கலந்த தோழா, வாடா நீ வாடாயின் அருகில் மீண்டும் வாடா. ஆன் தீயில் விழுந்த மெழுகானேன், மழை தேடி ஏங்கும் பயிரானேன், சிறகிழந்த பறவை போல மனம் கிடந்து வேகுதேன். நீ அருகில் நீ பதாக என் கண்கள் தேடுதே. தோளாயின் தோளாயின் உயிரில் கலந்த தோளா, வாடா நீ வாடாயின் அருகில் மீண்டும் வாடா.